தமிழ்தென்றல் வானொலி நேயர்களே, நீங்கள் தமிழ்தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை பிரதி ஞாயிறுதோறும் 104.6 FM வாயிலாக அரை மணித்தியாலங்கள் கேட்டு மகிழலாம்.
இந்த மூல நோய் வந்து பெருவாரியாக தவிர்க்கக்கூடிய ஒரு நோய். நம்மளுடைய உணவு பழக்கம் சரியா இருந்து, நம்மளுடைய உணவு தேர்வு சரியாக இருந்து, மலம் கழிக்கும் பழக்கம் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமா இந்த மூல நோயை நம்ம முழுமையா தவிர்த்திடவே முடியும். நம்ம வாழ்நாளில் வராமையே பார்த்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக மரபு ரீதியாக ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு அந்த மூல நோய் இருந்தால் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட இன்னைக்கு நிறைய மூத்த மருத்துவர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இந்த மூல நோய் தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய அக்கறை இந்த உணவு பழக்க வழக்கம், செரிமான பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய எந்த உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில். சரி, மூல நோய்னா என்ன? நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சுவரொட்டிகள் எல்லாம் மூலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில போட்டு சரிப்படுத்துவோம்லாம் சொல்லி நிறைய விளம்பரங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு மூலம்னா என்ன, மூல நோய்னா என்ன அப்படிங்கிற புரிதல் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. மூல நோய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசனவாயில் வந்து நம்ம மலம் கழிக்கக்கூடிய அந்த ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய எல்லா நோய்களையுமே அன்றைக்கு வந்து மூல நோய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆசனவாய் வெடிப்பா இருக்கலாம், இல்ல ஆசனவாயில வரக்கூடிய வெளி மூலமாக இருக்கலாம், இல்ல ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய வேறு சில கட்டிகளை கூட அன்னைக்கு வந்து அது வந்து மூல நோய்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறது நம்ம உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ் சொல்லக்கூடிய பைல்ஸ்ங்கிற அந்த ஒரு நோயை பற்றி தான். அந்த நோயில வந்து முதல் காரணமா, இது வருவதற்கான முதல் காரணமா இருக்கிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல மலம் கழிய ஆரம்பிச்சதுனாலே இந்த மூலத்துல பெருவாரி தவிர்க்கப்பட்டுரும். இது எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, லேசான பலக்கட்டு மலக்கட்டோட மூல நோய் இருக்கலாம், வலக்கட்டு இல்லாமலும் நமக்கு மூல நோய் வரலாம். அந்த மலக்கட்டோட இருக்கக்கூடிய இந்த மூல நோய் வரும் பொழுது மூலம் மலம் கழிந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஆசனவாய் பகுதியில ஒரு வலி இருக்கும். மலம் கழிக்கும் போது ஒரு சிலருக்கு மலத்தோடு சேர்ந்து ரத்தம் கசியக்கூட தன்மை இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு மலம் வருவதற்கு முன்னாடி, மலம் வந்து முக்கி மலம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 7-8 சொட்டு வந்து ரத்தம் போயிட்டு அதுக்கப்புறம் மலம் போற தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு மலம் போய் முடித்ததுக்கு அப்புறமும் இரத்த கசிவு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்கிறது. அந்த ஆசனவாயினுடைய தசை பகுதிகள் கொஞ்சம் ஒரு சிறிய அளவுல வெளியேறது, அதுக்கப்புறம் மலம் போகும்போது அந்த மலக்குடல் கொஞ்சம் வெளியே வந்துட்டு மலம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே தானா உள்ள போயிடுறது. ஒரு சிலருக்கு மலக்குடலை கையில் வச்சு தள்ளுனாதான் பின்னாடி உள்ள போற மாதிரி ஒரு தன்மை வருது. இது எல்லாமே இந்த பைல்ஸ்ங்கிற இந்த மூல நோயை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த குறிகுணங்களினுடைய அடிப்படையை வச்சு இது வந்து ஒரு 1st degree பைல்ஸா இல்லை 2nd degree இல்லை எக்ஸ்டர்னல் பைல்ஸா 3rd degree பைல்ஸா அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து அதை தொகைப்படுத்தி சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் அது வந்து எப்படி குணப்படுத்த முடியும், அறுவை சிகிச்சை தேவையா, உள்மருந்து வேணுமா, இல்லை என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் தான் முடிவு பண்ண முடியும். அடிப்படையா முதல் விஷயம் வந்து மூல நோய் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. நமக்கு வந்து லேசா மலக்கட்டு இருக்கு, மலம் போகும்போது ரத்தம் வருது அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மூல நோய் அப்படின்னு சொன்னோம். அது ஹெமராஜிக் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ளீடிங் பைல்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு நல்ல 3.5-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். கிழங்குகளை தவிர்த்துடணும் முழுமையா. கிழங்குன்னா தரைக்கடியில விளையக்கூடிய உருளைக்கிழங்கா இருக்கட்டும், கர்ணக்கிழங்கா இருக்கட்டும், பீட்ரூட்டா இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நிறைய நார் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். நார் உள்ள உணவு என்ன எல்லாம் இருக்கு, கீரைகள், எல்லா கீரைகள்லையும் நார் அதிகமா இருக்கு, வெந்தயத்துல நிறைய நார் இருக்கு. இந்த நார் உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். சில உணவுகளை இந்த முழுமையா அந்த நோய் போற வரைக்கும் தவிர்த்தாக வேண்டியதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, கோழிக்கறி, காரம், இந்த மூணையும் வந்து இந்த நோய் முழுமையா நமக்கு குணமாற வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். கோதுமை தான் நல்லதாச்சியா, கோதுமை எல்லாரும் சக்கரை வியாதியெல்லாம் எல்லாரும் ராத்திரி கோதுமை தான் சாப்பிட்றோமே அப்படின்னு சிலர் கேட்கலாம். கோதுமை வந்து உடல் சூடை அதிகரிக்கக்கூடியது, குறிப்பாக மூலச்சூடை அதிகரிக்கிற ஒரு தன்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது கோதுமையில செய்த ஒரு சப்பாத்தியோ, கோதுமை தோசையோ, பரோட்டாவோ, மைதால், அது குறிப்பாக கோதுமை பட்டை தீட்டி எடுத்த மைதால செய்த உணவுகளை முழுமையாக அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கோழிக்கறி, எந்த விதமான கோழியில செய்யக்கூடிய எல்லா உணவுகளையும் தவிர்த்தரணும். பழங்களை நிறைய எடுத்துக்கொள்ளணும், எல்லா பழங்களுமே நல்லது. ரொம்ப சூட தரக்கூடிய பப்பாளி அதிக அளவில் எடுக்க வேண்டாம், கொஞ்சமா எடுக்கலாம். பப்பாளி, தர்பூஷணி, கொய்யாப்பழம், குறிப்பா வாழைப்பழம் நல்லது. எல்லாரும் அந்த வாழைப்பழம் அப்படின்னே நிறைய பேர் பழக்கமே வந்து ராத்திரி படுக்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அது காலையில நல்லா மலம் கழிய வைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா வாழைப்பழத்தை காலையில எடுக்கணும். பல் துலக்கின உடனே மார்னிங்ல ரெகுலரா வாழைப்பழம் எடுத்துக்கிற ஒரு பழக்கம் வச்சோம்னா நல்லா மலம் கழிகிற தன்மை, எளிதா மலம் தெளிகிற தன்மை நல்லா கிடைக்கும். எப்படி குணப்படுத்துறது, சரி இதெல்லாம் வந்து உணவுல வச்சுக்கிட்டோம், என்ன மாதிரி சரி பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய ரத்தப்போக்கு இருக்குன்னா ரத்தம் கசிகிறத நிறுத்துறதுக்கு நம்ம உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா ரத்தம் போற தன்மை இருந்ததுன்னா அது வந்து அனீமியா, ரத்த சோகையை உருவாக்கக்கூடிய தன்மை வரும். அதுக்கப்புறம் அந்த புண்கள், அந்த ஆசனவாயினுடைய முனைப்பகுதியில வந்து சதை எப்பொழுதும் வெளியே தள்ளிட்டு இருக்கிற தன்மை இருந்தது அப்படின்னா அதுல சீழ்கட்டிகள் வந்து அது வந்து பழுத்திடக்கூடிய தன்மை கூட ஏற்படுறதுக்கு உண்டு. அதனால அதை வந்து குணப்படுத்துவதற்கு உரிய மருத்துவத்தை உள்ள எடுத்துக்கோங்க. எங்க சித்த மருத்துவத்துல வந்து ரசகந்தி மிளகு கொடுப்பாங்க, நல்ல நாக புஷ்பம் கொடுப்பாங்க, ஆமையோடு புஷ்பம் கொடுப்பாங்க. இந்த புஷ்பங்கள்லாம் சேர்த்து எடுக்கும் பொழுது அது உள் மூலமா இருந்தாலும் சரி, வெளி மூலமா இருந்தாலும் சரி, வேகமாக சரியான தன்மை கிடைக்கும். இதை எடுத்துக்கிறதோட சேர்ந்து சில புற சிகிச்சைகளும் பண்ணணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா துத்திக்கீரை அப்படின்னு சொல்லி ஒரு கீரை இருக்கு. இந்த துத்திக்கீரைய நல்லா வதக்கி உள்ளேயும் சாப்பிடலாம். துத்திக்கீரைய வந்து வெளி மூலமாக சின்ன ஒரு சென்டினல் பைல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வெளி மூலமாக இருந்தாலும் சரி, துத்திக்கீரையை வதக்கி அந்த ஆசனவாய் பகுதியில வச்சு கட்டினோம்னா அதுவும் வந்து அந்த மூலத்தை வந்து உள்வாங்கிறதுக்கும் வேகமாக சரியாகிறதுக்கு உதவியாக இருக்கும். தலைக்கு குளித்தல் பழக்கத்தை வந்து நல்லா வலியுறுத்தணும். இந்த மூல நோய் இருக்கிறதே உடல் சூடுனால வரக்கூடியது. அனில பித்த தொந்தம் வராது, மூலம் வராது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ இலக்கியங்கள் சொல்லும். அப்போ அந்த பித்தத்தினுடைய தன்மையை குறைப்பதற்கு நல்லா தலைக்கு குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டு உணவுலேயும் நிறைய பழங்கள் தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த உரிய சித்த மருத்துவம் எடுத்துட்டோன்னா மூலத்தை சரி பண்ணிட முடியும். மூலம் முதல்ல சரியானா கூட திரும்ப வராமல் தடுக்கணும் அப்படின்னா நல்ல உணவு பழக்க வழக்கம், இந்த எதை தவிர்க்க சொன்னமோ அதை ஒரு அடுத்த ஒரு 6 மாதங்களுக்காவது முழுமையா தவிர்த்திருந்தால்தான் மீண்டும் அந்த நோய் நமக்கு வராமல் இருக்கும்.
Can I? ராஜ்யம் எனக்கேதா. படை தீர்ந்து ஆறும் நதியலை நான் மனம் திறந்து உங்கள் சிறு குயில் நான் இசை கலைஞர் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது
பகுதியில நாலு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி, ஒரு ஆமை. இப்படி நாலு பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டு பகுதியில எப்பொழுதுமே அவங்க சுதந்திரமா பேசிட்டு தான் அவங்களுடைய பொழுத கழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டு பகுதிக்கு வேடன் ஒருவன் வர்றத அந்த மான் பாத்துடுச்சு. உடனே பதறி போய் தன் நண்பர்களிடம், நண்பர்களே, இங்க வேடன் ஒருவன் வரா, நம்ம எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லுச்சு. உடனே ஆமா சொல்லுச்சு, நீங்க எல்லாரும் வேகமா ஓடி போய் மறைஞ்சிக்குவீங்க, நான் எப்படி வேகமா போறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. உடனே எலி சொல்லுச்சு, நண்பரே பயப்படாதீங்க, பதறாத காரியம் சிதறாது, நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போடுவோம், அந்த திட்டம் படி நம்ம எல்லாரும் நடந்துப்போம், ஈஸியா வேடம் தேர்ந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க திட்டம் போட்ட மாதிரி எலி ஒரு பொந்திலும் மான் ஒரு புதரிலும் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அடுத்து காகம் என்ன செஞ்சதுன்னா வேகமா பறந்து போய் ஒரு மர உச்சியில போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சு. ஆனா ஆமையால வேகமா ஓட முடியாதால அது பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வழியா வந்த வேடன் ஆமைய பாத்துட்டான். பாத்துட்டு அதை எடுத்து தான் கொண்டு வந்த பயிரை எடுத்து போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் மூணு பேரும் மறுபடியும் திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அதன்படி காக்கா ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து வேடன் போற பாதைய பார்த்து சொல்லுச்சு. அதுக்கு முன்னாடியே மான் அவன் போற பாதையில செத்து கிடந்த மாதிரி படுத்து கிடந்துச்சு. அதை பார்த்த வேடன் கையில இருந்து கொண்டு வந்த பைய கீழே வச்சுட்டு அந்த மானை தோல்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்ததும் எலி திரும்ப வந்து தன்னுடைய நண்பனான ஆமைய காப்பாத்துறதுக்காக அதோடைய பற்களால அந்த பைய நல்லா கடிச்சு ஆமைய காப்பாத்தி ரெண்டு பேரும் நடந்து போனாங்க. எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்த காக்கா மானை காப்பாத்துறதுக்காக வேகமா கத்த ஆரம்பிச்சிடுச்சு. மானும் அதை புரிஞ்சுக்கிட்டு குதிச்சு ஓடிடுச்சு. வேடன் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான்கு பேரும் பதறாத காரியம் சிதறாது என்று பேசிக்கிட்டாங்க. நம்ம பெரியவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுன்னு.
மாகழிப்பூவே, மாகழிப்பூவே, உன் மடியே